When I was a boy,
பணிகளில் வேலை செய்ய எனது தகப்பன் சில சமயங்களில் என்னை தன்னோடு அழைத்து போவது எனக்கு நினைவிருக்கிறது. நாங்கள் வசித்த இடங்களில் சில கிலோமீட்டர்கள் தூரத்தில் எங்களுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. ஒவ்வொரு பருவத்திலும் தோட்டத்தை பக்குவப்படுத்த எப்பொழுதுமே அதிக வேலைகள் இருக்கும். பண்ணை வீட்டில் நாங்கள் வேலை செய்தோம் அல்லது வேலிகளை கட்டினோம், சரிப்படுத்தினோம். என்னுடைய நினைவில் இந்த வேலை எப்பொழுதுமே உறைய வைக்கும் குளிரும் அதிகமான பனியில் அல்லது கொட்டுகிற மழையில் தான் எப்போதுமே நடைபெறும். ஆனால் அது எனக்கு பிடிக்கும். பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ளும் மனதுடனும் எவ்வாறு வேலை செய்வது என்பதை என் தகப்பன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் ஒரு திருகாணியை இருக்க அவர் என்னை அழைத்து, அதை அதிகமாயிருக்கினால் அது உடைந்து போகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என என்னை எச்சரித்தார். நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்பதை அவருக்கு பெருமையாக காட்ட வேண்டும் என நான் விரும்பினேன். என்னுடைய முழு பலத்தில் நான் அதை இறுக்கி திருகாணியை நான் உடைத்து விட்டேன். அவர் என்னை கேலி செய்துவிட்டு மீண்டும் நாங்கள் ஆரம்பித்தோம். நான் குளறுபடி செய்த போதிலும் அவரது அன்பையும் என் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கையும் நான் உணர்ந்தேன். அவர் மறித்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் இன்னமும் அவரது குரலை நான் கேட்கிறேன். அவரது அன்பை உணர்கிறேன். அவரது உற்சாகப்படுத்தலை ரசிக்கிறேன். அவரது ஏற்றுக்கொள்ளுதலை உணர்கிறேன். நாம் நேசிக்கிற ஒருவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் உணர்வு மனிதனின் அடிப்படை தேவை. நல்ல மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுதல் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நம்முடைய சுமையும் மதிப்பையும் தன்னம்பிக்கையும் அது வளர்க்கிறது. விரும்பத்தக்க இடங்களிலிருந்து ஏற்றுக்கொள்ளுதலை அடையாதவர்கள் அதை எப்பொழுதுமே வேறு இடத்தில் தேடுகிறார்கள். தங்களுடைய நல்வாழ்வில் அக்கறை இல்லாத மக்களிடம் அதை அவர்களை தேடலாம். பொய்யான நண்பர்களிடம் அவர்கள் தங்களை இணைத்து கொண்டு அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிற ஏற்றுக்கொள்ளுதலை பெற கேள்விக்குரியதான காரியங்களை செய்யலாம். அங்கீகாரத்தின் அல்லது அந்தஸ்தின் ஒரு உணர்வை வளர்க்க ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஆடைகளை உடுத்திக் கொண்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளுதலை தேடலாம். ஒரு பதவி அல்லது பிரபலமான ஒரு அந்தஸ்திற்காக முயற்சிப்பது சிலருக்கு ஏற்றுக்கொள்ளுதலின் வழிகளாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு இருக்க ஒரு பதவி அல்லது அவர்கள் அடைந்த அந்தஸ்தால் அவர்களுடைய தகுதியை அவர்கள் கணக்கிடலாம். சபையில் கூட இந்த மாதிரி சிந்தனைகளிலிருந்து நாம் விடுபட்டவர்கள் இல்லை. தவறான வழிகளிலிருந்து அல்லது தவறான காரணங்களுக்காக ஏற்றுக்கொள்ளுதலை நாடுதல் நம்மை அபாயமான பாதையில் போக வைக்கிறது. அது அநேகமாக நம்மை அது வழிவிலகவும் அழிவுக்கு கூட நடத்துகிறது. மனதில் வைத்து போற்றுவதற்கும் தன்னம்பிக்கைக்கும் பதிலாக இறுதியில் நாம் தனியாக விடப்பட்டவர்களாகவும் தாழ்வானவர்களாகவும் உணர்வோம். நீ தேவனை பார்த்து பிழைத்திரு என ஆல்மா தமது குமாரனாகிய ஹேலமானுக்கு ஆலோசனை அளித்தான். உரிமையின் மற்றும் நிலையான ஏற்றுக்கொள்ளுதலின் இறுதியான ஆதாரம் நமது பரலோக பிதாவும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுமே. அவர்கள் நம்மை அறிவார்கள். அவர்கள் நம்மை நேசிக்கிறார்கள். நமது பட்டத்தினாலோ அல்லது பதவியினாலோ அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் நம் இருதயத்தை நோக்குகிறார்கள். நாம் யார் என்பதாலும் நாம் எதுவாக ஆகுவதற்கு முயற்சி கொண்டிருக்கிறோம் என்பதற்காக நம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளுதலை நாடுவதாலும் பெற்றுக்கொள்வதுமாய் எப்பொழுதுமே நம்மை உயர்த்தி உற்சாகப்படுத்துகிறது. பிரயோகப்படுத்தப்பட்டால் இறுதியான ஏற்றுக்கொள்ளுதலை கண்டுபிடிக்க நாம் ஒவ்வொருவருக்கும் உதவக்கூடிய ஒரு எளிய மாதிரியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கர்த்தரால் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டது. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர்களுக்கு மத்தியிலே தங்களுடைய இருதயங்கள் ஒழுக்கமுள்ளதாயும் நொறுங்குண்டதாயும் தங்களுடைய ஆவிகள் நறுங்குண்டதுமாயுள்ளத என அறிந்த யாவரும் தியாகத்தால் ஆம் கர்த்தராகிய நாம் கட்டளையிட்ட சகல தியாகத்தாலும் அவர்களுடைய உடன்படிக்கையை ஆசரிக்க வாஞ்சவுள்ள யாவரும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இந்த மாதிரி 3 எளிய படிகளை கொண்டிருக்கிறது. முதலாவது, நமது இருதயத்தின் நேர்மையானதாகவும் நொறுங்குண்டதுமாயிருக்கிறதை அறிந்திருத்தல். இரண்டாவது, நமது ஆவிகள் நறுங்குண்டதாயிருப்பதை அறிந்திருத்தல். மற்றும் 3வது, கர்த்தரால் கட்டளையிடப்பட்டதைப் போல தியாகத்தால் நமது உடன்படிக்கைகளை ஆசரிக்க வாஞ்சையாயிருத்தல். முதலாவதாக, நமது இருதயங்கள் நொறுங்குண்டதாயும் நேர்மையானதுமாக இருக்க நாம் அறிந்திருக்க வேண்டும். நமக்கு அது எப்படி தெரியும்? நேர்மையான சுய சிந்தனையில் ஈடுபட்டுவதால் நாம் ஆரம்பிக்கிறோம். இருதயம் நமது உணர்வுகளின் மையம். நமது இருதயங்களை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்மையே நாம் காண்கிறோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அறியாததை நாம் நிச்சயமாக அறிவோம். நமது எண்ணங்களையும் விருப்பங்களையும் நாம் அறிவோம். உண்மையான நேர்மையான சிந்தனையில் நாம் ஈடுபடும் போது நாம் நம்மையே பகுத்தறியவோ ஏமாற்றவோ மாட்டோம். நமது இருதயங்கள் நொறுங்குண்டதாக இருக்கிறது என்பதை தீர்மானிக்கவும் ஒரு வழி இருக்கிறது. ஒரு மென்மையான, ஒரு திறந்திருக்கிற மற்றும் கேட்பதற்கு ஆர்வமுள்ள இருதயமே நொறுங்குண்ட இருதயம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என இரட்சகர் சொன்னதை நான் கேட்டபோது என்னுடைய இருதயத்தின் கதவை தட்டுவதை நான் கேட்கிறேன். அவருக்காக நான் கதவை திறந்தால் பரிசுத்தாவின் அழைப்புகளை கேட்க நான் ஆவலுள்ளவனாயிருக்கிறேன். தேவனின் சித்தத்தை நான் அதிகமாக ஏற்றுக்கொள்கிறேன். நமது இருதயங்கள் நேர்மையானதாகவும் நொறுங்குண்டதாகவும் இருக்கும் அளவுக்கு நாம் உண்மையாகவும் ஜபத்தோடும் தியானிக்கும் போது பரிசுத்தாவியால் நாம் கற்றுக்கொள்ளப்படுவோம். ஒரு இனிமையான உறுதியை அல்லது செயல்பட நம்மை அழைத்து மென்மையான திருத்தத்தை நாம் பெறுவோம். இரண்டாவதாக, நமது ஆவி நறுங்குண்டதாக இருக்கிறது என நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் தவறு செய்த அருமையை அடையாளம் காண்பதில் உணர்தல் அல்லது வருத்தப்படுதல் என நறுங்குண்ட என்ற வார்த்தையை ஆக்ஸ்போர்ட் அகராதி விளக்குகிறது. நறுங்குண்ட ஆவி நமக்கு இருக்குமானால் நமது பாவங்களையும் குறைபாடுகளையும் நாம் ஒப்புக்கொள்வோம். நீதிக்கேற்ற சகல காரியங்களையும் நமக்கு போதிக்கப்படலாம். நாம் தேவனுக்கேற்ற துக்கமடைந்து மனம் திரும்ப வாஞ்சையுள்ளவர்களாவோம். பரிசுத்த ஆவியின் ஏவுதல்களை கேட்க ஒரு நறுங்குண்ட ஆவி வாஞ்சையுள்ளதாக இருக்கிறது. செயல்பட நமது வாஞ்சையாலும் தீர்மானத்தாலும் ஒரு நறுங்குண்ட ஆவி வெளிப்படுத்தப்படுகிறது. மனம் திரும்ப வாஞ்சையுள்ளவர்களாய், கற்றுக்கொள்ள வாஞ்சையுள்ளவர்களாய், மாறுவதற்கு வாஞ்சையுள்ளவர்களாய், தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த நாம் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தியாகத்தின் மூலமாக ஆம் கர்த்தராகிய நான் கட்டளையிட்ட சகல தியாகத்தாலும் நமது உடன்படிகளை ஆசரிக்க ஒரு மனப்பூர்வமான தீர்மானத்தால் மூன்றாவது படி கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தியாகம் என்கிற வார்த்தை பெரிய ஒன்றை அல்லது செய்வதற்கு நமக்கு கடினமான ஒன்றை இந்த வார்த்தை குறிக்கிறதென மிக அடிக்கடி நாம் நினைக்கிறோம். சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் இது உண்மையா இருக்கலாம். ஆனால் அநேகமாக ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவின் சீஷனாக அன்றாட வாழ்க்கையை இது குறிக்கிறது. ஒவ்வொரு வாரமும் திருவிருந்தில் தகுதியுள்ளவர்களாய் பங்கேற்பதில் நமது உடன்படிக்கைகளை ஒரு வகையில் நாம் ஆசரிக்கிறோம். பரிசுத்த நியமத்திற்காக நாம் மனதார ஆயத்தப்படும் போது கர்த்தருக்கு நாம் கொடுத்த பரிசுத்த வாக்களிப்புகளை நாம் புதுப்பித்து உறுதி செய்கிறோம். இந்த வழியில் அவர் ஏற்றுக்கொள்ளுதலை நாம் உணர்ந்து நமது முயற்சிகள் அடையாளம் காணப்பட்டதென அவர் நிச்சயத்தை நாம் பெற்று இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியால் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த நியமத்தின் போது அவருடைய குமாரனுடைய நாமத்தை நம் மீது எடுத்துக்கொள்ள நாம் விருப்பமுள்ளவர்களாய் இருக்கும் போதும், எப்பொழுதும் அவரை நினைவு கூர்ந்து அவரது கட்டளைகளை கை கொள்ளும் போதும், அவரது ஆவியை நாம் எப்பொழுதும் கொண்டிருக்க கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு நிரந்தர துணையாக கொண்டிருப்பது தேவனை ஏற்றுக்கொள்ளுதன் இறுதியான அறிகுறியாகும். சபையில் ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பில் உண்மையுள்ளவர்களாக சேவை செய்வது அல்லது வழியில் நின்று கொண்டு ஆவிக்குரியதில் காப்பாற்றப்பட வேண்டியவர்களை அணுக நமது தீர்க்கதரிசி தாமஸ் எஸ் மாசனின் அழைப்பை பின்பற்றுதல், தியாகத்தால் நமது உடன்படிப்புகளை ஆசரிப்பதற்கான பிற வழிகள், நமது அண்டை வீட்டாருக்கு அல்லது சமூகத்திற்கு அமைதியான சேவையை கொடுப்பதால் அல்லது நமது முன்னோர்களின் பெயர்களை கண்டுபிடிப்பதாலும் அவர்களுக்காக ஆலய பணிகளை செய்வதாலும் தியாகத்தால் நாம் நமது உடன்படிக்கையை ஆசரிக்கிறோம். நமது அன்றாட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திறந்த உள்ளவர்களாய் ஆவியின் உணர்தல்களுக்கு செவி கொடுத்து கொண்டு நீதி உள்ளவர்களாய் வாழ முயற்சித்தால் தியாகத்தால் நமது உடன்படிக்கையை ஆசரிக்கிறோம். சில சமயங்கள் நமது உடன்படிக்கையில் ஆசரிப்பது என்பது நம்மை சுற்றிலும் வாழ்க்கையில் புயல் சீற்றத்துடன் வரும்போது உறுதியாகவும் முன்மொழியாளர்களும் நிற்பதை விட அதிகமான வேறொன்றும் இல்லை. அவரால் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாயிருக்க மாதிரியை விளக்கிய பின் அவரது ஏற்றுக்கொள்ளுதலை நாம் நாடும்போது தனிப்பட்டவர்களாகவும் குடும்பங்களாகவும் எவ்வாறு நாம் பலனடைவோம் என்பதை காட்ட கர்த்தர் ஒரு அற்புதமான விவரத்தை பயன்படுத்துகிறார். அவர் சொன்னார், ஏனெனில் ஒரு நல்ல நிலத்தில் ஒரு சுத்தமான நீரோடைக்கருகில் நடப்படுகிற மிகவும் விலையேறப்பெற்ற கனி கொடுக்கிற மரமாய் கர்த்தராகிய நான் ஆக்குவேன். கர்த்தரின் ஆவியுடன் நாம் தனிப்பட்டவர்களாக இசைந்திருக்கும் போது அவரது ஏற்றுக்கொள்ளுதலை உணரும் போதும் நமது புரிந்து கொள்ளுதலுக்கு மேலாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நீதியின் அநேக கனிகளை கொண்டு வருவோம். அவர் சொன்ன நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானியுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என சொல்லப்பட்டவர்களுக்கு மத்தியிலே நாம் இருப்போம். கர்த்தரின் ஏற்றுக்கொள்ளுதலை நாடி பெற்றுக்கொள்ளுதல் அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் என்கிற ஞானத்தில் நம்மை நடத்தும். நன்மைக்காக அவர் நம்மை நடத்தி வழிகாட்டுவார் என்ற அதிகமான தன்னம்பிக்கையை நாம் பெறுவோம். அவரது இலகிய இரக்கம் நம் இருதயங்களில், நமது வாழ்க்கையில், நமது குடும்பங்களில் நிறுவனமாகும். கர்த்தரின் ஏற்றுக்கொள்ளுதலை நாடவும் அவரது வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவும் என்னுடைய முழு இருதயத்தோடும் நான் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் வைத்திருக்கும் எளிய மாதிரியை நாம் பின்பற்றும் போது நமது பதவி அந்தஸ்துக்கு அல்லது உலக கட்டுப்பாடுகளுக்கு அப்பால் நாம் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போனோம் என நாம் அறிந்து கொள்வோம். அவருடைய அன்பின் ஏற்றுக்கொள்ளுதல் நம்மை உற்சாகப்படுத்தும், நமது விசுவாசத்தை அதிகரிக்கும். இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிற எல்லாவற்றையும் சமாளிக்க நமக்கு உதவும். நமக்கு சவால்களில் இருந்த போதும் நாம் வெற்றி பெற்றவர்களாகவும் விருத்தி அடையவும் சமாதானத்தை உணர்வோம். சிறு பிள்ளைகளை பயப்படாதீர்கள், ஏனெனில் நீங்கள் என்னுடையவர்கள். நான் உலகத்தை மேற்கொண்டு என்னுடைய பிதா எனக்கு கொடுத்தவர்கள் நீங்கள். எனது பிதா எனக்கு கொடுத்த ஒருவரும் காணாமற் போக மாட்டார்கள் என கர்த்தர் சொன்னவர்களுக்கு மத்தியில் நாம் இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.